அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
இது சொன்ன உடனே கைகைக்கு அப்ப ராமன்ல பெரிய அபிப்பிராயம், அன்பு. ராமனை பயந்தற்கு இடருண்டோ என்று பேசிட்டு நிற்கிறாள் அப்பதான். அப்ப இது சொன்ன உடனே ராமனுக்கு ராமனை இழிவுபடுத்தி சொல்லுகிறாள் இவள். அடுத்த பாட்டு எப்படி அமைஞ்சிருக்க வேணும்? இப்ப கையையும் மனம் மாறவில்லை, ராமன்ல அன்பாவ இருக்காள். அடிப்பாவி, என் ராமனையா இப்படி இழித்து சொல்கிறாய் என்றல்லவா பேசி இருக்க வேண்டும். அடுத்த பாட்டு கம்பன் போட்டான். உடனே கைகையை மகிழ்ந்து இந்த செய்தி சொன்ன உடனே சுடற்கெலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினாள். அப்படியா, ராமனுக்கு முடிச்சு விட்டு விடாவா? அடடா, உனக்கு நான் ஒரு பரிசு தர வேணுமே என்று கழுத்தில் இருந்த ஒரு நவரத்ன மாலையை கழட்டி அவளுக்கு போட்டாள் கூனிக்கு. கூனிக்கு மாலை போடுறது சுலபம், அந்த வடிவத்திலேயே அப்படி இருந்திருப்பாள். டக்குண்டு மாலையை போட்டுட்டாள். இப்ப நான் உங்களை கேட்க, ராமாயண கதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இப்ப உங்களுக்கு கேட்கிறேன், ராமனை இழிவுபடுத்தி இவள் சொன்னாலே அவளை திட்டி இருக்கல்லவா வேண்டும்? கையை அன்புள்ளவளாகிய கையை மாலை பரிசு கொடுக்கிறாளே, இழிவுபடுத்தி சொன்னவர்த்திக்கு மாலை பரிசு கொடுக்கலாமா என்றால் அப்ப கம்பன் தவறு விளைத்து விட்டான். உடனே இப்ப அப்படித்தானே நாம தொடங்குறது? அப்படி இல்லை. கம்பன் என்ன செய்த, அது என்னென்றால், இவள் எதை எதை இழிவாக சொன்னாலோ அதெல்லாம் கையைக்கு பாராட்டாக தெரிந்தது. ஆடவர் நகையுற தாடகை என்ற பெண்ணாலே ஆடவர்கள் நகையுற்றார்கள். ஆண்மை மாசுர அவளொருத்தி இருந்ததாலே ஆம்பளை என்ற பெயருக்கே லட்சணம் இல்லாமல் போய்விட்டது. தாடகை எனும் பெயர், பெயரளவிலே தாடகை என்று ஒரு பெண் இருந்தாள், அவள் உண்மையிலே பெண் இல்லை, பெயர் தாடகை எனும் பெயர் தையலாள், பெயரிலே தாடகையா இருந்தாள். அவளை வீழ்த்திய ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா என்று இவள் கருத்து கொண்டாள். ஆகா, ராமன் பெருமை சொல்லுகிறாள் என்று நினைச்சு மாலையை போட்டாள். இவள் இழிவுபடுத்தி சொன்னது இவளுக்கு பெருமையாக தெரிகிறது. என்ன காரணம் தெரியுமா? இவளுக்கு ராமன் மேலே அன்பு, இவளுக்கு ராமன் மேலே வெறுப்பு. இங்க பாருங்க, ஒரே செய்தி, இவளுக்கு சந்தோஷம் இவளுக்கு. அப்போ உணர்வு சம்பந்தப்படாவிட்டால் மொழியினுடைய பயன்பாடு குன்றி போய்விடும். மொழியினுடைய பயன்பாடு, அப்ப வகுப்பு எடுக்கிற பொழுது நான் என்ன சொல்ல வர்றேனோ அதை வாங்க தயாரா நீங்க இருக்க வேணும். இன்னைக்கு சாயந்தரம் என்ன சினிமாவுக்கு போலான்னு நினைச்சு கொண்டு கேட்டா எல்லாம் மாறி தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப மொழியினுடைய பயன்பாடு அதுதான். இப்போ நான் இப்ப விவரம் சொல்ற பாருங்க, அச்சரமாகி விட்டது, அது மொழியாக்கி விட்டோம், சொல்லாக்கி வசனமாக்கி மொழியா எதிராளியிடம் அனுப்புகிறோம். ஆரம்ப காலத்தில் என்ன நடந்தது என்றால், ஒரு கருத்தை சொல்ல நீண்ட மொழி தேவைப்பட்டது. சின்ன கருத்தை சொல்வதற்கு நீண்ட மொழியை பயன்படுத்தினோம். ஏனென்றால் வளர்ச்சி அடையவில்லை என்று அர்த்தம். இப்ப எல்லாம் நாங்க மாறி நீண்ட மொழியை பயன்படுத்தினா அவனுக்கு சொல்லி செல்வன் என்று பட்டம் கொடுக்கிறார்கள். ரொம்ப நீண்ட மொழியை பயன்படுத்தினா என்ன அர்த்தம் தெரியுமோ? இவரால சரியா சொல்ல முடியவில்லை என்று அர்த்தம். அவ்வளவுதாங்க. ஏன்னா மொழியின், இப்ப பிற்காலத்தில் அதுவே ஸ்டைல் ஆகுது. மக்களே, என்னினம் துன்பப்பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு விம்மல் பட்டு எல்லா பட்டும் ஒரு பட்டு தான், சும்மா நீட்டுறதுல ஒரு மகிழ்ச்சி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சொல் சொன்னா அந்த சொல் அந்த பொருளை அப்படியே வச்சிருக்க வேணும். ஆரம்ப காலத்திலே மொழி பயிற்சி இல்லாத காலத்திலே வசனங்கள் நீண்டது, மொழி நீண்டது. பின்காலத்தில் என்ன ஆயிடுது தெரியுமோ? மனிதனுக்கு அறிவு வளர வளர மொழி சுருங்க தொடங்கியது. எப்படி சுருங்கியது தெரியுமோ? பத்து வசனத்தில் சொன்னதை அஞ்சு வசனத்தில் சொன்னான், அஞ்சு வசனத்தில் சொன்னதை ஒரு சொல்லுல சொன்னான். மனுஷனுக்கு அறிவு வளர வளர, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அறிவுள்ளவர்கள் என்று நீங்கள் உங்களை சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு குறைவா பேச முடியுமோ அப்படி பேச வேண்டும். அப்பதான் அறிவு இருக்குன்ற அர்த்தம். பிறகு ஒரு சொல்லே சொன்னான், பிறகு என்ன, ஒரு எழுத்திலே சொன்னான். உங்களுக்கு தெரியுமா, தமிழ் இலக்கணத்திலே ஓர் சொல் ஓர் மொழி என்று இருக்கிறது. அந்த ஓர் அச்ச, ஒரு எழுத்து ஓர் மொழி. இங்க பாருங்க, சில எழுத்துக்கள் ஒரு அச்சரமே மொழியாகும். நான் அதுக்கு விளையாட்டா சொல்றது, சொல்லி காட்டுறது. எப்படி காட்டுறது தெரியுமோ? நீ வா தா போ. நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கறதா நினைச்சு பயப்படப்படாது. இப்ப நாலு அச்சரம் தானே சொன்னேன், நீ வா தா போ. இப்ப என்னாச்சு, நாலு அச்சரம் சொன்னேன், நாலு அச்சரமும் நாலு சொற்கள். நீ என்றது ஒரு ஆளை குறிச்சு, வா என்று கூப்பிட்டு, தா என்று கேட்டு, போ என்று சொல்லிவிட்டேன். நாலு எழுத்து நாலு சொல், ஒரு அச்சரம் ஒரு சொல். அப்ப அறிவு கூட 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 எழுத்து குறைஞ்சது. உங்கள்ட்ட நான் சும்மா கேட்கறேன் பாருங்க, தமிழ் எல்லாரும் தமிழர் தமிழர்னு ரொம்ப தான் குளறோம் ஏத்துறீங்க, அதனால கேட்கறேன், தமிழிலே ஒரு சொல்லிலே ஆக கூடினது எத்தனை எழுத்து வரும் சொல்லுங்க. உங்களை யோசிக்கிறதுக்காக நான் தண்ணி குடிக்கிறேன். தமிழிலே ஒரு சொல்லிலே ஆகக்கூடினது எத்தனை அச்சரம் வரும்? ஏழு அச்சரம் வரும். ஏழு அச்சரம் தான் ஆகக்கூடின சொல் ஒரு சொல்லிலே தமிழிலே வரக்கூடியது. இப்ப உங்க புத்தி உடனே என்ன பண்ணும், எட்டச்சரம் உள்ள ஒரு சொல்ல தேடுவீங்க, இருக்காது. அப்படி தப்பித்தவரை நீங்க ஒரு சொல்ல சொன்னா அது ரெண்டு சொல்லினுடைய சேர்க்கையா இருக்குமே தவிர தனிச்சொல்லா இருக்காது. இந்த ஏழு அச்சரம் உள்ள சொல் எது என்று சொல்லட்டுமா? உங்கள் பல பேருக்கு பரிச்சயமா இருக்கும். என்னென்றால், நட்சத்திரங்களிலே ஒரு நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி என்று பெயர். அச்சரம் எழுத்து எண்ணுங்க, எண்ணி நீங்களாண்டா ஏழு எழுத்து இருக்கும் உத்திரட்டாதி. ஏழு எழுத்து தான் பாருங்க ஒரு தமிழ் சொல்லிலே ஆகக்கூடிய வருகிற அச்சரம். அப்போ இந்த ஏழு எழுத்து சேர்ந்து ஒரு சொல் வரலாம். பிறகு ஆறு எழுத்துல வரலாம், அஞ்சு எழுத்துல வரலாம், நாலு எழுத்துல வரலாம், மூன்று எழுத்துல வரலாம், ரெண்டு எழுத்துல வரலாம். ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? அப்புறமா சொல்லுங்க. அது ஒன்று வேற மொழி சொல்லா இருக்கும், அல்லது தமிழ் சொற்கள் ரெண்டு சேர்ந்து புணர்ந்த சொல்லா இருக்கும். நான் தப்பா சொல்லலாம், தொல்காப்பியர் தப்பா சொல்ல வாய்ப்பில்லை. அப்ப ரெண்டு எழுத்து சொற்கள் இருக்கு, ஓர் எழுத்து ஒரு ஒரு சொல். இவ்வளவுத்தோட மொழி முடிஞ்சுதா என்று கேட்டால், தமிழன் மொழியலாளன் எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் என்று சொல்லுங்க. அச்சரம் ஒரு அச்சரம் தான் ஒரு சொல்ல, அதுக்கு பிறகு சொன்னான் அச்சரமற்ற சில சப்தங்களும் மொழியாகும் என்றான். எவனாவது சொல்லுவானா அச்சரமற்ற சில சப்தங்களும் மொழியாகும் என்றான்? இங்க பாருங்க, வீட்டில் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், விருந்தினர்கள் வந்திருக்கிற பொழுது இந்த வீட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்து அதில் சத்தம் போட்டு விளையாடுகிறார்கள். அப்பா அந்த பிள்ளைகளை பார்த்து என்றார், பிள்ளைகள்லாம் உள்ளே போயிருது, இந்த என்ன எழுத்து? அச்சரமற்ற ஒரு சும்மா ஒரு சவுண்ட். அதை எங்க வாத்தியார் சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஹாலில் ரெஸ்டாக உட்காந்துருக்கிறார், வேலைக்கு போகிற மனுஷன். அப்போ அவருக்கு ஒரு நல்ல காப்பி கொடுப்போமேன்னு அம்மா பாலை வத்த காய்ச்சி நல்ல ஒரு காப்பி போட்டு, டிகாஷன் காப்பி போட்டு டம்ளரில் வச்சு எடுத்துக்கிட்டு கிச்சன்ல இருந்து வெளியில வர்றாங்க, சமையலறையிலிருந்து வெளியில வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து அப்பாவினுடைய நான்கு நண்பர்கள், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சும்மா தானே இருப்பீங்க என்று உங்களை பார்க்க வந்தோம்னு வந்துட்டாங்க. இந்த அம்மா புத்திசாலி அம்மாவா இருந்தா என்ன பண்ணும், உடனே ரிவர்ஸ் எடுத்துரும். காபி டம்ளரோட போனா நாலு காப்பி வேஸ்டா போயிடும், இல்லாட்டி இந்த காப்பியை நாலு காப்பியை ஆக்க வேண்டி வந்துடும். கணவருக்கு போட்ட காப்பியை அதை வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்குமா? அந்த அம்மா டக்குன்னு உள்ள போயிடும். உள்ள போய் கதவோரமா நின்று கொண்டு இப்படி ஒரு சத்தம் கொடுக்கும். புத்திசாலியான அப்பாவா இருந்தா கொஞ்சம் பொறுங்க வர்றேன்ட்டு உள்ள போய் ரகசியமா தனியா காப்பியை குடிச்சிட்டு வந்துருவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? இதுக்கு என்ன எழுத்து? இப்ப இந்த அச்சரம் இந்த சத்தம் பயன் செய்ததா, மொழியா பயன் செய்ததா இல்லையா? மொழியா பயன் செய்து பாருங்க. அப்ப சில நேரத்திலே அச்சரமற்ற சப்தங்களே மொழியாகும் என்று எழுதினான் இலக்கண ஆசிரியன். இந்த அளவுல நின்றிருந்தா கூட தமிழனை நான் கெட்டிக்காரன் சொல்ல மாட்டேன் பாருங்க. இந்த அளவுல நின்றிருந்தா கூட தமிழனை கெட்டிக்காரன் சொல்ல மாட்டேன். திருவள்ளுவர் வந்தார் நம்மால், அவர் வந்து சொன்னார் சப்தமே தேவையில்லை மொழி இருக்குன்றார். சப்தமே தேவையில்லை மொழி இருக்குன்றார். எப்படி இருக்கு? அப்பாவிட்ட அன்பளிப்பு வாங்க, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அன்பளிப்பு வாங்க ஒருத்தர் வந்திருக்கிறார், ஒரு குழு வந்திருக்கிறது. அந்த கோப்பியை நெட்டி, சார் நீங்கள் தான் முன்னுக்கு பெயர் எழுதவனும் எவ்வளவு தொகை போடணுங்கிறார். அப்பா அந்த கோப்பியை வாங்கி கொண்டே மெல்ல அம்மாவை பார்க்குறார். அம்மா ஒரு பார்வை பார்த்த உடனே 2000 எழுதலான்னு நினைச்சவர் 500 எழுதி முடிச்சிடுறார். இந்த பார்வையில் மொழி உண்டா இல்லையா? பார்வையில் மொழி உண்டா இல்லையா? திருவள்ளுவன் சொன்னான் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை தெரிந்தால் பெறின். கண் பேசும், நமக்கு அது பல பேருக்கு அது புரியல, கண் பேசும் பகைமையும் கேண்மையும் கண். இப்ப இந்த நண்பர்களை பார்த்தா இந்த லேடிஸ் காலேஜ் வாசல்ல நிப்பாங்க, உவண்டா போகும், இவன் அவனை பார்ப்பான், அவன் இப்படின்னுவான், அப்படி ஒவ்வொன்றா போகும். திருப்பி கொண்டு வந்தோன்னு இவன் அதை பார்த்தோன்னு நின்றுவான், பின்னால போக ஆரம்பிச்சிருவார்கள். இப்ப எது பேசுச்சு? கண்தானே பேசுச்சு. பகமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும், கண்ணின் பகமை தெரிந்தார் பெறின். கண்ணை கண்ணை பார்த்து விளங்கக்கூடியவனுக்கு தெரிஞ்சா கண்ணிலேயே பாஷ உண்டுடா. அப்ப மொழி எங்க இருந்து எங்க வருது பாருங்க. முதல் சின்னனா இருந்து நீண்டு 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 பெருசா போய் அறிவு வளர பழையபடி சின்னனாகி சின்னனாகி வந்து ரொம்ப சின்னனாகி வந்து ஓசையே மொழியாகி பிற ஓசை கூட இல்லாமல் கண்ணே மொழியாகிச்சது என்று எழுதினவன் தமிழன். இந்த சாதியில பறந்துட்டு நாங்க மற்ற மொழியில தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறோம். நம்ம நம்ம என்ன சொல்றது? இவ்வளவு நான் சொன்னது பிரயோகம். இனி தத்துவம் சொல்ல போகிறேன். உடம்பையும் உயிரையும் ஆண்டவன் சேர்க்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஒன்னும் நிறைய திருக்குறள் படிச்ச ஒரு பிரயோசனமும் இல்லை.
தத்துவமாக நம்முடைய மொழி பற்றி நம் மொழியியலாளர்கள் என்ன எல்லாம் நினைத்திருக்கிறார்கள்? தமிழ் பந்தை படிக்க வந்த இடத்திலே தத்துவம் எல்லாம் படிக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழும்பும். தத்துவார்த்த அடிப்படையிலே பிறந்த ஒரு மொழியை சில தத்துவ அடிப்படை தெரிந்து கொண்டுதான் படிக்க வேண்டும். அதனாலே அது பற்றி ஓரிரு செய்திகள் சொல்ல விரும்புகிறேன். அடிப்படையிலே இந்த பிறவி என்பது என்ன என்பது பற்றி நம்முடைய தத்துவவியலாளர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள். அது ரொம்ப விரிவாக குரலுக்குள்ளே வரப்போகிறது. 4வது அதிகாரம் படிக்கிற பொழுது அது முழு விவரமாக வரும் என்றபடியால் அங்கே விரிவாக சொல்லுவேன், மேலோட்டமாக சொல்கிறேன். இப்பொழுது உடம்பும் உயிருமாக சேர்ந்து நாங்கள் தோன்றியிருக்கிறோமே, இதனுடைய நோக்கம் என்ன? நம் நம் விருப்பத்துக்கேற்ப ஒரு நோக்கம் சொல்லுவோம். ஆனால் ஏன் இந்த பிறவி நமக்கு வாய்த்தது? ஏன் இந்த பிறவியிலே வந்து இந்த இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கு தத்துவவியலாளர்கள் சொல்லுகிற பதில், நாம் நாம் செய்த கர்மங்களை அனுபவிப்பதற்காக பிறவி கிடைக்கிறது. எனக்கு ஒரு இன்ப அனுபவம் வருகிறது என்றால் நான் ஏற்கனவே ஏதோ ஒரு பிறவியிலே யாருக்கு ஒரு இன்ப அனுபவத்தை கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு துன்ப அனுபவம் வருகிறது என்றால் ஏதோ ஒரு பிறவியிலே நான் யாருக்கோ ஒரு துன்ப அனுபவத்தை கொடுத்திருக்கிறேன். அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும், அதில் இருந்து எவரும் தப்ப முடியாது என்பது நம்முடைய கர்ம கொள்கை. கர்மம் என்று தமிழ் வடமொழியிலே சொல்வார்கள், கர்மம். கர்மம் என்றால் செயல். இன்றைக்கு விஞ்ஞானத்திலையும் இதே ஒரு கொள்கையாக சொல்கிறார்கள். ஒரு தாக்கத்துக்கு எதிரானதும் சமமானதுமான மறுதாக்கம் உண்டு. இதை எப்படி நான் குத்தினால் நான் எவ்வளவு அழுத்தமாக குத்துகிறேனோ அந்த எதிர்ப்பை அது எனக்கு தரும். அதுபோல ஒரு வினையை நான் செய்தால் அதற்கான வினையை நான் அனுபவித்தே ஆக வேண்டும். இதை தெரிந்து என்னாக போகிறது என்று கேட்டால் அதில் பெரிய பயன் உண்டு. எனக்கு யாரும் துன்பம் செய்கிற பொழுது துன்பம் செய்தவனை கோபிக்காமல் நான் செய்த துன்பம்தான் என்னிடம் வருகிறது என்று தெரிந்தால் பகை ஒளியும். நாங்கள் யாராவது துன்பம் செய்தால் துன்பம் வந்தவர்களை திட்டுவதும் இன்பம் செய்தால் இன்பம் செய்வதை பாராட்டுவதன் மூலம் புது புது வினைகளை தேடிக் கொள்கிறோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ இன்ப துன்ப அனுபவங்களை செய்வது ஆன்மா. நான் சொல்லிவிட்டேன், உடம்பு வெறும் பஞ்சபூத சேர்க்கை, அவ்வளவுதான், பொம்மை. ஒருவருக்கு கன்னத்திலே நான் அடிக்கிறேன், அப்படி அடித்து அவர் வலித்து துன்புறுகிறார் என்றால் அடித்தது என் கையல்ல, என்னுடைய ஆன்மாதான் அடித்தது. அது உங்களுக்கு புரியும். இந்த கையை எடுக்க சொன்னதும் அவரை அடிக்க சொன்னதும் யார் என்றால் உள்ளே இருந்து யாரோ ஒருவருடைய உத்தரவின்படி இந்த கை இயங்குகிறது, அவ்வளவுதான். அந்த இயக்குகிறவருக்கு ஆன்மா என்று பெயர். அப்போ இப்படி வினைகளை தேடிக்கொண்டிருக்கிற ஆன்மா, அந்த வினைகளை தீர்ப்பதற்காக இறைவன் அதற்கு 4 விஷயங்களை கூட்டுகிறான். இது தத்துவம் நமக்கு தலையடியாக இருக்கிறதே, இதை விட்டுடலாமே என்று நினைக்காதீர்கள். அதை தொட்டு பார்த்தால் தான் அதனுடைய மொழி பயன்பாடு தெரியும். 4 விஷயத்தை இறைவன் மாயையிலே இருந்து நமக்கு கூட்டுகிறான். அது என்னவென்றால் தனு கரண புவன போகம், 4 விஷயங்கள் எல்லாம் வடசொற்கள். தனு கரண புவன போகம் என்கின்ற நான்கு விஷயங்களை மாயையிலே இருந்து உயிருக்கு உபகரித்து இந்த உலகத்திலே பறக்க பண்ணுகிறான். அது என்ன தனு கரண புவன போகம் என்றால், முடிந்தளவு லகுவாக சொல்கிறேன், தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவி, புவனம் என்றால் நாம் வாழிடம். இது அன்றைக்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். போகம் என்றால் அதில் நாம் பெறுகிற அனுபவம். இதுதான் நான்கு. இந்த நான்கையும் மாயையிலிருந்து கூட்டுகிறான். உடம்பும் மாயை, அந்த உடம்பிலே இருக்கிற கர்ணங்களும் மாயை. கண் பார்க்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம், கண் பார்ப்பதில்லை, கண்மூடாக ஆன்மாதான் பார்க்கிறது. அதுக்கு என்ன சான்று என்றால், தூக்கத்திலே கண் திறந்தாலும் கண்ணிலே பார்வை இல்லை, தூக்கத்திலே காது திறந்திருந்தாலும் காதிலே சப்தம் இல்லை. ஆகவே இவற்றையெல்லாம் கருவியாக கொண்டு ஏதோ ஒன்று நமக்குள்ளே அனுபவத்தை பெறுகிறது. அப்போ தனி என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவி, பத்து கருவிகள், செயற்கருவி ஐந்து, அறிவு கருவி ஐந்து என்று பத்து கருவியை கடவுள் இந்த உடம்பிலே பூட்டியிருக்கிறான். அதெல்லாம் என்ன என்று பின்படிப்போம். அடுத்தது, இந்த உடம்பு உண்டாகிவிட்டது, உடம்பு என்று உண்டாகி கருவி வந்தால் சரி, இனி நான் அனுபவத்தை பெறலாம் என்றால் எங்கே நின்று அனுபவத்தை பெறுவது? ஆகவே நான் அனுபவம் பெறத்தக்க, அதாவது என்னுடைய பிறவிக்கு என்னென்ன அனுபவம் பெற வேண்டுமோ அந்த அனுபவத்துக்குரிய ஒரு நிலத்திலே என்னை கடவுள் போடுவார். அந்த நிலத்துக்கு புவனம் என்று பெயர். பிறகு அந்த புவனத்திலே கருவிகளோடு பிறந்த எனக்கு அனுபவங்களை தருவார். அனுபவம் என்பது இன்ப அனுபவம் தான், துன்ப அனுபவம் தான், இதற்கு போகம் என்று பெயர். அப்போ இந்த நான்கை பெற்று, மாயையிலே பெற்று இந்த உலகத்திலே வந்து நாங்கள் பிறந்து விடுகிறோம். அப்படி பிறக்கிற நமக்கு, நான் சொன்னேனே உடம்பு உயிர் என்று ரெண்டும் கலந்து இருக்கிறது, நம்முடைய உடம்பு உயிர் என்ற ரெண்டும் கலந்து இருக்கிறது. இதுல என்ன ஒரு சிறப்பு என்றால், உடம்பு அறிவில் பொருள், உயிர் அறிவுள் பொருள். அது என்ன அறிவில் பொருள் என்றால், உடம்புக்கு அறிவு கிடையாது. எப்ப உயிர் போச்சோ அதுக்கு பிறகு அது கட்டே, ஏனென்றால் அது பஞ்சபூதங்கள்ல இருந்து சேர்க்கப்பட்டது. பஞ்சபூதங்களுக்கு அறிவு கிடையாது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற ஐந்தையும் சேர்த்து பிசைந்து செய்த ஒரு பொம்மை தான் இந்த உடம்பு. ஒத்துக்குவீங்களா? நமக்கு உடம்புக்காகத்தானே இப்ப வாழுகிறோம், உயிருக்காக யார் வாழுகிறார்கள்? அப்ப இந்த அஞ்சும் சேர்ந்த ஒரு பொம்மை, பஞ்சபூதங்கள் சேர்த்த ஒரு பொம்மை. இந்த பொம்மைக்குள்ளே ஆன்மா என்கின்ற ஒன்றை போட்டு இறைவன் அனுப்பி வைக்கிறான். ஏன், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அனுபவம் பெறலாம். தனியே உயிர் வந்து அனுபவங்களை பெற முடியாது. ஒரு உடம்போடு பொருந்தி வருகிற பொழுது இந்த உலகத்திலே நின்று அடிக்கலாம், சிரிக்கலாம், உண்ணலாம், எல்லாம் செய்யலாம். அப்ப போகம் பெற வேண்டுமானால் உயிரும் உடம்பும் சேர வேண்டும். உடம்புக்கு அறிவில்லை, உயிருக்கு அறிவுண்டு. இப்ப என்ன ஆச்சரியம் பாருங்கள், அறிவில்லாத உடம்புக்குள்ளே அறிவுள்ள உயிரை கடவுள் போட்டிருக்கிறான். கடவுள் நம்பிக்கை இல்லை என்கிறவர்கள் இயற்கை போட்டிருக்கிறது வைத்துக் கொள்ளுங்க. இப்ப என்ன நட்டம் வந்து விட்டது, கடவுளை நிறுவனம் பண்ண வேணும்னு ஒன்றும் கட்டாயம் எனக்கு கிடையாது. கடவுளுக்கு இருக்கோ தெரியும், கடவுளுக்கும் கிடையாது. உடம்புக்குள்ளே, அறிவில்லாத உடம்புக்குள்ளே, இப்ப நான் சொல்றேன், இங்க பாருங்க, விரைப்பூசி, விரைக்கிறதுக்கு ஊசி போட்ட உடனே இதுல டாக்டர் பல்லு பிடிங்கன்னா தெரியலே. அப்ப என்ன அர்த்தம், இது வெறும் கட்டை, இந்த கட்டைக்குள்ளே ஒரு உயிர் பொருந்தி நிற்கிறது. உயிருக்கு அறிவுண்டு, உடம்புக்கு அறிவில்லை. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு உடம்பு அல்லது நாங்கள். இப்போ நான் கேள்வி கேட்கிறேன் உங்களிடம், அறிவுள்ள பொருள் என்பது வேறு, அறிவில்லாத பொருள் என்பது வேறு. இப்ப அறிவில்லாத உடம்புக்குள்ளே அறிவுக்குள்ள அறிவுள்ள உயிரை கடவுள் போட்டிருக்கிறான். எங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் எதிலே நிகழ்கிறது? உடம்பிலே தான் நிகழ்கிறது. இப்ப அவர் என்னை அடித்தார், என்னை தடவி விட்டார், இது ரெண்டும் எங்கே நிகழ்கிறது? உடம்பிலே நிகழ்கிறது. உடம்புக்கு அறிவுண்டா? அறிவில்லை. எதற்கு அறிவுண்டு? உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு அறிவுண்டு. அப்போ இப்ப என்ன பிரச்சனை என்றால், உடம்பிலே நடக்கிற அனுபவங்கள் உயிருக்கு போய் சேர வேண்டும். நான் சொல்றத ஒவ்வொரு ஸ்டெப்பா விளங்க வேண்டும். உடம்பிலே நிகழ்கிற அனுபவங்கள், இப்ப வாய்க்குள்ளே தூக்கி அல்வாவை போடுகிறோம், வாய்க்கு உயிர் இல்லை, அல்வாவுக்கும் உயிர் இல்லை. வாய்க்குள்ள போட்டோன்னே ஆகா நல்லா இருக்கிறது என்று சொல்கிறோமே, இது உயிர் சொல்லுகிறது. வாயிலே போட்ட அல்வா, அது அறிவில்லாத உடம்பிலே போட்ட அல்வா, அறிவுள்ள உயிருக்கு அது எப்படி தெரிந்தது? அது கொஞ்சம் புரிய வேணும். உடம்பு என்பது அறிவில்லாதது, அதுக்குள்ளே இருக்கிற உயிர் அறிவுள்ளது. அப்ப அறிவில்லாத உடம்புக்குள்ளே இருக்கிற உயிருக்கு அறிவில்லாத உடம்பிலே நடக்கிற அனுபவங்கள் எப்படி உயிர் அனுபவமாக மாறும்? ரொம்ப பிரச்சனையான விஷயம். உடல் அனுபவங்கள் உயிர் அனுபவமா? ஏன்னா ரெண்டும் வேற வேற. அவர் பாட்டிலுக்குள்ளே எண்ணெயும் தண்ணியும் ஊத்தி வச்சிருக்கிறோம், எண்ணெயும் தண்ணியும் ஒட்டுமா? ஒட்டாதுங்களே, அது தனித்தனியே தானே எப்பவும் இருக்கும். அறிவில்லாத பொருள் வேற, அறிவுள்ள பொருள் வேற, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா அது எப்படி ஒட்டும்? ஆண்டவன் அதுக்கும் ஒரு அற்புதம் பண்ணினான். இது ரெண்டையும் ஒட்டுறதுக்காக ஒரு தத்துவத்தை அமைத்தான். அது ரொம்ப விரிவான விஷயம், சும்மா மேலோட்டமா சொல்றேன். உங்களுக்கு இதுவே ரொம்ப விரிவா இருக்கிறதோ, மேலோட்டமா சொல்றேன். இந்த அறிவில்லாத உடம்பிலே அறிவில்லாத உடம்பினுடைய அனுபவங்களை அறிவுள்ள உயிர் காக்க வேண்டுமானால் அறிவில்லாத பொருளையும் அறிவுள்ள பொருளையும் ஒட்ட வேணும். எதை வச்சு ஒட்டுறது என்று கேட்டால், வாக்கு என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. இவ்வளவும் தெரிஞ்சாதான் இந்த குரலுக்கு பொருள் வழங்கும். வாக்கு என்று ஒரு தத்துவம் இருக்கிறது நம்முடைய தத்துவ அமைப்பிலே. வாக்கு என்று ஒரு தத்துவம் இருக்கிறது, அது ரொம்ப விரிவானது, நான் இப்ப அதை பத்தி சொல்ல இல்லை. மாயையை மூன்று கூறாக பிரிப்பார்கள், சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மாயையை பிரிப்பார்கள். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கவே வேண்டாம், சும்மா ஒரு சொல்லளவில் சொல்றேன். இப்ப விழுந்தாதான் பிறகு அது விளங்குற பொழுது விளங்கும்ன்றதுக்காக விளங்குறேன். இந்த சுத்த மாயை என்ற இருக்கிறதே மூன்று மாயை தான். சுத்த மாயை அதையெல்லாம் வேற வேறையான்னு கேட்டா வேற இல்லை, ஒன்று தான். அதுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், ஒரு குண்டுமணி என்று சொல்லுகிறோமே, குண்டுமணியினுடைய ஒரு பகுதி கருப்பாகவும் ஒரு பகுதி சிவப்பாகவும் இருக்கிறது அல்லவா, அது ரெண்டா? ஒரே பொருள் ஒரு பகுதி கருப்பு ஒரு, அதுபோல மாயையிலே ஒரு பகுதி சுத்தமாகவும் ஒரு பகுதி அசுத்தமாகவும் இருக்கு. மாயை ஒன்றுதான். இந்த சுத்த மாயையிலே இறை இயக்கம் நிகழும், அசுத்த மாயையிலே உயிர் இயக்கம் நிகழும். ஒன்றும் வேணாமென்று விடப்படாது, புத்திக்குள்ளே உறிஞ்சி எடுக்க வேணும். சுத்த மாயையிலே இறை இயக்கம் நடக்கும், அசுத்த மாயையிலே உயிர் இயக்கம் நடக்கும். இறைக்கு என்ன இயக்கம் என்று கேட்டால், இந்த உயிரை இயக்குவதற்காக இறை இறங்கி வர வேணும். அப்படி இறங்குகிற பொழுது அந்த சுத்த மாயையிலே ஒரு தத்துவம் உண்டாகும், அதுக்கு வாக்கு என்று பெயர். அப்ப இறைவன் என்ன செய்கிறான், இந்த அறிவில்லாத உடம்பையும் அறிவுள்ள உயிரையும் சேர்த்து விட்டு இதில் அனுபவம், உடம்பிய அனுபவம் உயிர் அனுபவமா வர்றதுக்காக இது ரெண்டையும் ஒரு பசை போட்டு ஒட்டுறான். அந்த பசைக்கு வாக்கு என்று பெயர். அந்த பசைக்கு வாக்கு என்று பெயர். அது எங்கே இருக்கிறது என்று கேட்டால், நம்முடைய மூலாதாரத்திலே இருக்கிறது. மூலாதாரம் எங்கே இருக்கிறன்றது அடுத்த கேள்வி. நான் இப்ப உங்களுக்கு யாரு பல பேருக்கு பலது சொல்றதா, யாருக்கு எது சொன்னது தெரியலே, ரொம்ப சுலபம், ஒன்றும் இல்லை. இந்த மரக்காலைகள் இருக்குங்களே, மரம் அறிகிற இடம், ரொம்ப கொடூரமான ஒரு உருவமாக சொல்லுகிறேன். ஒருத்தனை நடு உச்சியில் அப்படியே வச்சிருந்தார், வாளில் போட்டா அறுத்து கொண்டே வரும் அல்லவா, அது எங்க அறுத்து முடியுதோ அந்த இடத்துக்கு மூலாதாரம் என்று பெயர். இதை தெளிவாக சொல்வார்கள், மலவாசலுக்கும் சலவாசலுக்கும் இடையிலே இத்தனை விரல் கடை தூரத்திலே அந்த மூலாதாரம் என்ற இடம் இருக்கிறது. ஏன் அதுக்கு பெயர் என்றால், மொத்த சக்தியும் நம்முடைய உடம்பிலே அந்த இடத்துல தான் தங்கி இருக்கிறது, மூலாதாரம் என்று அது பெயர். மூலாதாரத்து மூண்டலுகனலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்தே என்றார் ஔவையார். அப்போ இந்த மூலாதாரம் என்ற பாயிண்டிலே பல சக்திகள், அதில் தான் குண்டலினி என்ற ஒரு சக்தி இருக்கிறது. இதையெல்லாம் நாம் தேடாமலே விட்டுட்டோமே, எனக்கு அதுதான் பெரிய கவலை. தேடாமலே இருக்கிறோமே. குண்டலினி என்ற ஒரு சக்தி அதில் இருக்கிறது, வாக்கு என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அந்த வாக்கு என்ற சக்தி அந்த மூலாதாரத்திலே இருக்கும். மூலாதாரத்திலே அந்த வாக்கு என்ற சக்தி இருக்கிற பொழுது, அந்த வாக்கு என்றா உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கு என்றா, நாங்க பேசுறத வாக்கு, அவர் வாக்கு சுத்தமானவர் சொல்லுறோம் அல்லவா, அந்த சத்தம் இல்லை அங்கே. அது எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒலி ஒளியாக இருக்கும் என்றார். சவுண்ட் லைட்டாக இருக்கும். தமிழ்ல சொன்னாதான் எல்லாருக்கும் விளங்குது. நான் சொல்றது உங்களை விளங்குதுங்களா? சவுண்ட் லைட்டாக இருக்கும். அதாவது ஒலியை, நான் பல இடத்துல சொல்லி இருக்கிறேன், ஒலியை செறிவூட்டி கொண்டே போனால் அது ஒளியாக மாறும்.
இதெல்லாம் சயின்ஸுங்க, இதை நாம நிரூபிக்க வேண்டாமா? நம்ம பாட்டன் இப்ப 2000-3000 வருஷத்துக்கு முதலே சொன்னேன்னு சொன்னா நாம குளர் உயர்த்த முடியாதா? ஒலியை செறிவூட்டி கொண்டே போனால் ஒளியாகும். அந்த ஒளி வடிவம் நம்முடைய மூலாதாரத்திலே உண்டு. ஆர் வச்சார்? கடவுள் வச்சார். ஏன் வச்சார்? உடம்பையும் உயிரையும் ஒற்றத்துக்காக வச்சார். அந்த இடத்திலே அது இருக்கிற பொழுது, வாக்கு என்று சொன்ன மூலாதாரத்திலே இருக்கிற பொழுது, அதுக்கு சூக்குமை வாக்கு என்று பெயர். ஞாபகம் இருந்தா இருந்துட்டு போகுது, இல்லாட்டி இப்ப என்ன நினைச்சோம்? எத்தனையோ இழந்துட்டோம், இது இழக்கப்படாதா? மூலாதாரத்திலே ஒளி வடிவாக லைட்டாக அது இருக்கிற பொழுது அதற்கு சூக்குமை வாக்கு என்று பெயர். ரொம்ப நுட்பம், பறை என்று அதற்கு பெயர் கூட சொல்லுவார்கள். அது சக்தி வடிவம். அங்கே அது அப்படி லைட்டா இருக்கும். அதுக்கு பிறகு அது மெல்ல மெல்ல மேலெழும்ப தொடங்கும். அப்படித்தான் நாம நமக்கு எல்லாம் அறிவு வந்தது. அப்படித்தான் மேலெழும்ப தொடங்குகிற பொழுது அந்த மூலாதாரத்திலே ஒளி வடிவாக இருந்தது மெல்ல மெல்ல எழுந்து நம் தொப்புள் இடத்துக்கு வரும். இதெல்லாம் தத்துவ ரூபமாக வீதமாக சொல்லுகிற சயின்ஸ். நீங்க நிரூபிச்சு பாருங்க. மேலே எழும்பி தொப்புளுக்கு வர்ற பொழுது அது சவுண்டா மாறிடும், மெல்லிய சவுண்டா மாறிடும். ஆனால் அச்சரப்பிரிவுகள் இருக்காது. சவுண்டா மாறிடும், அச்சர பிரிவுகள் இருக்காது. அங்க எழுத்து பிரிவுகள் எல்லாம் கிடையாது. அங்க எப்படி இருக்கும் என்று கேட்டால், பொதுவான ஒரு ஒளி வடிவு. அதுக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள் தத்துவவியலாளர்கள். இப்ப மயில எத்தனை நிறம் இருக்கு? மயிலறகுல எத்தனை நிறம் இருக்கு நீங்க பாக்குறீங்க தானே? மயில் முட்டை உடைச்சு பார்த்தா அந்த நிறம் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? குஞ்சு பொறிச்ச உடனே அந்த கலர் தெரிகிறது அல்லவா? அதுபோல அச்சரங்கள் எல்லாம் வெளிப்படாமல் உள் நிற்கக்கூடிய, மயிலிறகினுடைய கலர் எல்லாம் வெளிப்படாமல் உள் நிற்கக்கூடிய முட்டை போல அடுத்த இடத்துக்கு வருகிற பொழுது ஒளி வடிவாக மாறும். அந்த வாக்குக்கு பைசந்தி வாக்கு என்று பெயர். சூக்குமை, அடுத்தது பைசந்தி. இப்ப என்ன ஆச்சு தெரியுமோ? ஒரு அச்சரப்பிரிவு இல்லாமல் இங்க இருக்கிறது. இந்த இரண்டாவது வாக்கு இன்னும் மேலே எழும்பும், இன்னும் மேலே எழும்பும். மேலே எழும்பி நடு நெஞ்சுக்கு வரும். வந்தால் அந்த வாக்குக்கு மத்திமை வாக்கு என்று பெயர். அப்ப நல்லா திருப்பி ஒரு தரம் சொல்லுகிறேன். சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு. மத்திமை வாக்குல என்ன விஷயம்னா, அச்சரங்கள் பிரிய ஆரம்பிச்சு விடும். நம்முடைய அச்ச, நாம சொல்லுகிறோமே எழுத்துக்கள் ஆனா ஏபிசி எல்லாம் பிரிகிறது இங்கதான். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. வகுப்புல மாணவர்களை எல்லாம் வாத்தியாருக்கு அன்றைக்கு நல்லா தோசை சாப்பிட்டு வந்துட்டார், தூக்கமா வருது. பிள்ளைகளை எல்லாரும் சத்தமா தேவாரம் சொல்லுங்கடா, ஏன் இவர் தூங்குறதுக்கு வசதியா? அப்போ எல்லாரும் மாணவர்கள் சத்தமா சொல்லுவார்கள், தோடுடைய சரியன் விடையறியோர். இப்ப வாத்தியாருக்கு தூக்கம் குழம்ப, இந்த சத்தத்தால தூக்கம் குழம்பு, அதே மனதுக்குள்ள சொல்லுங்கடா இப்ப ஏன் இவர் தூங்குறதுக்கு. அவங்க மனதுக்குள்ள சொல்ற, நாங்க சொல்றோம் அல்லவா மனதுக்குள்ளே, எது வரைக்கும் அந்த மனதில் சொல்ல, இங்க சொல்ல முடியுது. அம்மா என்ற இதை மனதுக்குள்ள சொல்லுண்டா சொல்ல முடியுதா இல்லையா? இங்க சொல்ல முடியுது, இங்க சொல்ல முடியாது. பைசந்தி வாக்கில நீங்க சொல் சொல்ல முடியாது. மத்திமை வாக்கில அச்சரங்கள் பிரிஞ்சிடும். அச்சரம் பிரிஞ்சதாலே உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த அச்சரம் ஆனாமன்னா மாவனாவுக்கு மனதுள்ளே ஆனாமன்னா மாவனா சொல்லலாம். இது இன்னும் மேலே எழும்பும். மேலே எழும்பு தொண்டைக்கு வருகிற பொழுது விரிவான பிரிவு உண்டாகும், விரிவான பிரிவு உண்டாகிடும். அந்த வாக்குக்கு வைகரி வாக்கு என்று பெயர். இங்கே சூக்கும வடிவாக இருந்த அச்சரங்கள் இங்கே மேலே வருகிற பொழுது ஓரளவு தூள வடிவுக்கு வந்துவிடும். இதுக்கு வைகரி வாக்கு என்று பெயர். இப்ப நாலு வாக்கு பாருங்க, சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு, நாலு இங்க வந்துருது. இது கூட வெளியில வர்ற சப்தத்தோட ஒப்பிடுகிற பொழுது இது சூக்குமை, இதோட ஒப்பிடுகிற பொழுது இது தூளம். தூளம் சூக்கமம் உங்களை விளங்குங்கிறது தானே நான் முன்னே சொல்லியிருக்கேன். தூளம் என்பது வெளிப்பட்டு தோன்றுவது, சூக்மம் என்பது அதுவே வெளிப்படாமல் நிற்பது. இப்ப இந்த அச்சரங்கள் இங்க வந்துட்டுதா, இங்க வந்த உடனே இந்த வைகரி வாக்கு வாய் வழியா வெளியில வந்தால் அதுக்கு ரெண்டு பேர், எல்லாமே வைகரி தான். உள்ளே இருக்கிற பொழுது சூக்கம வைகரி, வெளியில வருகிற பொழுது தூள வைகரி என்று பெயர். இப்ப நான் ஆ மா என்கிறேனே, இது தூள வைகரி, வைகரி வாக்கு. இது எப்படி எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், இங்க வந்து மத்திமையிலிருந்து இது வந்தது. மத்திமை எங்கிருந்து வந்ததுன்னா பைசந்தியிலிருந்து வந்தது. பைசந்தி எங்கிருந்து வந்ததுன்றா மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய சூக்குமை வாக்கிலே இருந்து வந்த இவ்வளவும் உள்ள போயிறவன். இப்போ இந்த வாக்கு பிறக்குதே, இந்த வாக்கு இப்படியே படிப்படியாக பிறக்கும். இதில் சும்மா ஒரு ஒரு உபரி செய்தியாக சொல்லுகிறேன். சில பேருக்கு மந்திரங்களை சொல்லுகிற பொழுது வாழ்த்து சொல்லுகிற மந்திரங்களை சத்தமாக சொல்லலாம், உயர் மந்திரங்களை உள்ளுறக்கி சொல்லவேன், உள்ளுறக்கி சொல்லவேன். ரொம்ப நுட்பமாக மந்திரம் சொன்னா எது வரைக்கும் சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நடுநெஞ்சிலே அச்சரம் பறக்கும் என்று சொன்னேனே, அது வரைக்கும் மந்திரம் சொல்லலாம் நினைக்காதீங்க. மூலாதாரம் வரைக்கும் உள்ளே இறக்கி மந்திரங்களை சொல்லலாம். அதாவது சப்த ரூபமே இல்லாமல் மந்திரத்தை சொல்ல முடியும். அந்த மந்திரத்துக்கு அசவா மந்திரம் என்று பெயர். ஔவையார் பாட்டில் அது வருதல்லவா, அசவை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து. அசபா மந்திரம் என்றால் சப்தமே இல்லை, அச்சரமே இல்லை. நமக்கு அப்படி ஒரு ரெண்டா இருக்கிறதா என்று கேட்டா, நமக்கு பயிற்சி இல்லை அதனால இல்லை, அதற்காக இல்லாம போகுமா? சப்தத்தை இறக்கி இறக்கி தொண்டையில சொல்லி மார்பில சொல்லி உள்ளேயே சொல்ல முடியும். அது ஞானியர்களுக்கு மட்டும் உரியது. அப்படி சொல்ற பொழுது அந்த மந்திரத்தினுடைய பவர்ங்கிறது எங்கேயோ போயிடும். ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ என்ற ஒரு எண்ணம். அப்போ அப்படி இந்த மந்திரங்கள் வெளிப்படுற பொழுது இந்த வாக்கு அப்படியே கிளம்பி வெளியிலே வந்தால் உடம்பும் உயிரும் ஒட்டி கொள்ளும். அதற்கு பிறகு உடம்பிலே ஏற்படுகிற அனுபவங்கள் எல்லாம் உயிர் அனுபவமாக மாறும். இதற்கு தமிழிலே ரெண்டு சொற்கள் சொல்வார்கள். ஒன்று ஒன்று இன்னொன்றாக மாறுவதற்கு பரிணாமம் என்று ஒரு பெயர்.